తస్మై రామానుజార్యాయ నమః పరమయోగినే యశ్రుతి స్మృతి సూత్రానాం అంతర్జ్వరమశీషమత్. சயந்தரிகீர்த்தி இராமானுசமுனி தாளனை மேல் சிறந்த குணத்தை உடையவரான திருவரங்கத்தமுதனார் மேன்மேலும் பக்தியினால் அருளிய கலித்துறையினாலாகிய அந்தாதியில் 58வது பாசுரம். பேதையர் வேதப்பொருளிதன் உண்ணி பிரமம் நன்னெண்ணோதி மத்தெல்லா உயிரும் அகுதென்னு உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடொன்னாம் என்று சொல்லும் அவ்வல்லலெல்லாம் வாதில் வெண்ணான் எம்மி இராமானுசன் மெய்மதிக்கடலே என்கிற பாசுரம். இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள் நேரத்துக்கு அனுகுணமாக இப்போது விண்ணப்பிக்கப்படலாகிறது. கீழே தம்முடைய பேதமையை அமுதனார் தாமும் தம்முடைய பேதமையை எம்பெருமானார் தீர்த்தருளினார் அப்படின்னு மத்தறியேன் ஒரு பேதமையே அப்படின்னு அருளி செய்தார். இப்போது இந்த பாசுரத்திலே வேதத்தினுடைய அர்த்த நிர்ணயம் பண்ணுவதில் வரக்கூடிய பேதமையை அஞ்ஞானத்தை தீர்த்தருளின எம்பெருமானார் தீர்த்தருளுகிறார் அப்படின்னு அமுதனார் அருளி செய்கிறார். அதாவது அது இது ஒரு வகையான நிர்வாகம் சங்கதி காட்டுறதுக்கு. இன்னொரு வகையாக பூர்வாச்சாரியர்கள் என்ன காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னாக்க, நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன அப்படின்னு தொடங்கி எம்பெருமானார் பாஹ்ய மதங்களை நிரசித்தமையை இதுவரை அருளி செய்தார். இப்போது குதிருஷ்டி நிரசனத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு இது ஒரு வகையான நிர்வாகம். ரெண்டு விதமா சங்கதி வைத்துக் கொள்ளலாம் நம்முடைய பூர்வர்கள் காட்டியிருக்கிறார்கள். பாஹ்யர்கள் அப்படின்னாக்க வேதத்தை பிரமாணமாக இசையாதவர்கள், குதிஷ்டிகள் அப்படின்னாக்க வேதத்தினுடைய பிராமணியத்தை இசைந்து கொண்டாலும் ஒத்துக்கொண்டாலும் அதற்கு தவறான அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள். இவா ரெண்டு பேருடைய நிலையை கூறத்தாழ்வான் தம்முடைய ஸ்ரீவைகுண்ட ஸ்தமந்தன் நிலை அழகாக காட்டியுள்ளார். பாஹ்யாக குதிஷ்டயிதி திதேப்யபாரம் கோரம் தமஸ் சமுபயாந்தி நஹீக்ஷசேதானு ஜக்தஸ்ய கானன மிருகை மிருகதிஷ்ணிகேப்சோ காசார சத்வ நிகதஸ்ய யகோ சகோ விசேஷா அப்படின்னு. அதாவது வேத பாஹ்யர்கள் என்ன, சாங்கராதி குதிருஷ்டிகள் என்ன, இவா ரெண்டு பேரும் கரை காண இயலாத கோரமான சம்சாரத்தை அடைகிறார்கள். அவர்களை ஏன் அவர்களை தேவர் கடாட்சிக்கவில்லை அண்ணோ? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்க, வேட்கையினாலே நீரை விரும்பி இருக்கிறது ஒரு மிருகமானது. அந்த மிருகம் என்ன பண்றது அப்படின்னாக்க, காணல் நீரைத்தான் நீர் அப்படின்னு நினைச்சிண்டு அந்த காணல் நீர் பின்னாடியே போயின்னு இருக்கு. அப்படி பின்னாடி போயின்றே இருக்க செய்தே உள்ள காட்டுக்குள்ள போயிட்டு துஷ்ட மிருகங்கள் புலி சிங்கம் முதலான மிருகங்கள் என்ன பண்ணிடுத்து அப்படின்னாக்க, அந்த இதை வேட்டையாடி சாப்பிட்டுருத்து. அப்போ அந்த மிருகம் இப்படி காணல் நீரை நீர்னு நினைச்சு பின்னாடி போனதுனால அந்த மிருகம் போயிடுத்து. இது பாஹ்யர்களுக்கு திருஷ்டாந்தமாக காட்டப்பட்டது. குதிருஷ்டிகள் அவளுக்கு எப்படின்னா உன்னூறு மிருகம், அது ஜலாசயம் ஜலம் இருக்கக்கூடிய தடாகம், அந்த தடாகத்தை தான் இறங்கித்து. ஆனால் துறை தப்பி இறங்கித்து அந்த துறையிலே முதலை முதலான ஜந்துக்கள் இருக்கின்றன. அந்த துறையில் இறங்கினதுனாலே அந்த முதலை முதலான ஜந்துக்களாலே அடிபட்டு அது ஒன்றும் இல்லாமல் போயிடுத்து. இப்படி ரெண்டு பேருக்கு என்ன விசேஷம், ஒரு பேதமும் இல்லை அப்படின்னு சுவாமி ஆழ்வான் அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட குதிருஷ்டிகளை இந்த பாசுரத்திலே குதிருஷ்டிகளை எம்பெருமானார் நிரசித்தருளினமையை காட்டுகிறார். இதுவரைக்கும் பாஹ்யர்களை நிரசித்தமையை அருளினார் அப்படின்னு இன்னொரு விதமா சங்கதியின்னு விளக்கியிருக்கிறார்கள். பேதையர் இப்ப பாசுரத்தை பார்க்கலாம். பேதையர் அவிவேகிகள், அதாவது ஞானம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் அருளுகிறார் மணவாள மாமுனிகள். இந்த பதமானது எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்ய பங்கிகளை அப்படியே அடியொத்தியது அப்படின்னு திருவுள்ளம்பத்தி அருளுகிறார் பிள்ளலோகஞ்சியர் அவருடைய வியாக்கியானத்துல. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே இவர்களை குறிக்கும் போது அனதிகத பதவாக்கிய ஸ்வரூப ததர்த்த யாதாத்மிய பிரத்யக்ஷாதி சகல பிரமாண தது இது கர்த்தவியதா ரூப சமீச்சீன நியாயமார்கானாம் அப்படின்னு அருளி செய்ததை உட்கொண்டு இங்கு பேதையர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பிள்ளலோகஞ்சியர் திருவுள்ளம்பத்தி அருளிகிறார். அதாவது மாயாவாதிகளான இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்க, பதவாக்கியங்களினுடைய சொரூபத்தை அறியாதவர்கள், அதனுடைய அர்த்தத்தையும் அறியாதவர்கள். பதம்னா என்ன, பகுதி விகுதியோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான் பதம். இப்போ உதாரணமாக ராமன் அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, ஒருவனான ராமன் அப்படின்னா ராமன் ஒருத்தந்தான்னு காட்டுறது. ஆண்பால் அதாவது ஆண்மகனான ராமனை குறிக்கிறது அப்படின்னு காட்டுறது. இப்படி எந்த பதத்தை எடுத்துட்டாலும் அந்த பதமானது விசேஷங்களோடு கூடியே தான் இருக்கிறது. இப்படி அநேக பதங்கள் சேர்ந்து தான் ஒரு வாக்கியம் உண்டாருது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ராமகாங்கிற சப்தத்துக்கு தாத்துலந்து எப்படி உண்டாருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ரமந்தே யோகினோ அந்தே சத்யானந்தே சிதாத்மணி அப்படின்னு எவனிடத்திலே யோகிகள் ரமிக்கிறார்களோ அவன் ராமன் அப்படின்னு அந்த ராம அந்த பிராதிபதிகமானது அந்த பதத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அர்த்தமும் கூட விசேஷத்தை தான் காட்டுறது. இப்படி இருக்கக்கூடிய பதங்கள் சேர்ந்து தான் ஒரு வாக்கியம் உண்டாருது. இந்த பதத்தினுடைய சமுதாயம் தான் வாக்கியம். இப்ப பதங்களே விசேஷத்தை காட்டும் போது வாக்கியமும் அதே மாதிரி விசேஷத்தை தான் காட்டும் அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்க செய்தே இதனுடைய அர்த்தத்தை அறியாதே இவா என்ன பண்றா, மேல வரப்போறது காட்ட போறார் அவரு என்ன பண்றா அப்படின்னாக்க, நிர்விசேஷ சின்மாத்திர வஸ்துமே வஸ்துதான் பிரம்மம், ஒரு விசேஷமும் இல்லாதது, வெறும் ஞானமே வடிவானது அப்படின்னு, வடிவுன்னு கூட சொல்லலாமான்னு தெரியல, வெறும் ஞானம் மாத்திரமாக இருக்கக்கூடியது அதுதான் பிரம்மம் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு தான் சுவாமி எம்பெருமானார் அருளி செய்கிறார், அனதிகத ஓதப்படாத பதவாக்கிய சொரூப தது அர்த்த யாதாத்மியா, அப்ப அறியப்படாத பதத்தினுடைய பதத்தினுடையவும் வாக்கியத்தினுடையவும் சொரூபத்தையோ அதனுடைய அர்த்தத்தையோ அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அத திருவுள்ளம்பதி தான் இங்க அமுதனார் அருளி செய்யறச்சே பேதையர் அப்படின்னு அருளி செய்கிறார். சரி இவா என்ன பண்றா அப்படின்னாக்க, வேத பொருள் இது என்ன உண்ணி, தாங்கள் சொல்வதுதான் வேதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு நிரூபித்து கொண்டு, இப்ப அதாவது முதல்லயே இதுதான் வேதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டா, அதுக்கப்புறம்தான் வாக்கியம் என்ன இருக்கு அப்படின்னே பார்த்து அர்த்தத்தை சொல்ல தொடங்குறா. சததூஷணி அப்படின்னு 100 தூஷணங்கள் சொல்ல தொடங்கினார் வேதாந்தாச்சார். அதுல முதல்ல இதான் சுட்டி காட்டுறார். என்ன சுட்டி காட்டி பரிகாசம் பண்றார் அப்படின்னாக்கப்பா, நீ முதல்ல நீ அர்த்தம் இதுதான் முடிவு பண்ணிட்ட, அதுக்கப்புறம்தான் வேத வாக்கியம் என்ன சொல்றதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிற. இது எப்படி இருக்கு அப்படின்னா, கடையில போய் குள்ளா வாங்கிட்டு வந்துட்டேன், குள்ளா என் தலையில பொருந்த மாட்டேங்கிறதுனால என் தலையை சீவிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பரிகாசம் பண்ற. அந்த மாதிரி அப்படி அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் எது அப்படின்னாக்க, பிரமம் நன்னென்னோதி, அதாவது பேதையர் அவிவேகிகள் வேத பொருள் இது என்ன உண்ணி, இதுதான் வேதார்த்தம்னு நிச்சயம் பண்றா. என்ன வேதார்த்தம், பிரமம் நன்னென்னோதி, பிரம்மமே சமஸ்த பிரபஞ்ச விலக்ஷணம். அதாவது இந்தந்த வேத வாக்கியங்கள்லாம் எடுத்துக்கிறா, சர்வம் கலு இதம் பிரம்மா, இது எல்லாம் பிரம்மம் தான். அதாவது அவ சொல்றபடி, சதேவ சௌமிய இதம் அக்ரஹாசீத், ஏகமேவ அத்விதீயம், சத்தாவே இருந்தது, ஏகமேவ அத்விதீயம், ஒன்னாதான் இருந்தது அப்படின்னு, பிரம்மம் ஒன்னே மெய், அது விசேஷங்கள் அற்றதாய், அதாவது பேதங்கள் அற்றதாய், ஞானமே சின்மாத்திரமா ஞானமாத்திரமா இருக்கக்கூடியதுதான் பிரம்மம், அதுதான் பரமார்த்தம், அதுதான் உண்மை, அதை தவிர்ந்த மற்ற அனைத்தும் பொய் அப்படின்னு சொல்றா. இந்த பேதம்ங்கிறத கூட அவ உன்னு எப்படி சொல்றா அப்படின்னாக்க, உன் எப்படி எடுத்துன்னு போறா அப்படின்னாக்க, 3 வகையாக இந்த பேதங்கள் வரலாம். ஒன்னு என்ன அப்படின்னாக்க, சஜாதீய பேதம், விஜாதீய பேதம், சுகத பேதம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தோப்பு இருக்குன்னு பார்க்கலாம். அந்த தோப்புல 10 வேப்ப மரங்கள் இருக்கு, 10 தென்னை மரங்கள் இருக்கு, 10 மாமரங்கள், இதெல்லாம் சேர்ந்து இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்படி வச்சுட்டோம்னாக்க, ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கலாம், ஒரு தென்னை மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் இருக்கக்கூடிய பேதம் விஜாதிய பேதம். அப்படி இல்லைன்னா அந்த தோப்பை சுற்றி ஒரு வேலி போட்டிருப்பார் இல்லையா, அந்த தென்னை மரத்துக்கும் வேலிக்கும் இருக்கக்கூடிய பேதம் விஜாதிய பேதம். 10 தென்னை மரம் இருக்கு, முதல் தென்னை மரத்துக்கும் ரெண்டாவது தென்னை மரத்துக்கும் இருக்கக்கூடிய பேதம் சஜாதிய பேதம். அப்போ தென்னை மரத்துக்குள்ளேயே என்னென்ன இருக்குது அப்படின்னா, இலை இருக்குது, இந்த மரத்தினுடைய பட்டை இருக்கும், இளநீர் இருக்குது, இந்த மாதிரி வஸ்துக்கள் அதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுகத பேதம். இந்த மாதிரி எதுவுமே பிரம்மத்துக்கு கிடையாது, சஜாதிய பேதம் கிடையாது, விஜாதிய பேதம் கிடையாது, பிரம்மத்தை தவிர வேறு வஸ்துவே கிடையாது. இப்போ ஆகையினாலே சஜாதிய பேதமோ விஜாதிய பேதமோ தன்னடையே கிடையாது அப்படின்னு ஆகிவிடும். அப்போ அதுக்கப்புறம் சுகத பேதம், தன்னிடத்துல கூட எந்த பேதமும் கிடையாது, குணங்கள் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது பிரம்மத்தின் இடத்துல, ரூபம்னு எதுவும் கிடையாது, வடிவு அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படின்னு, பிரம்மத்தை தவிர்ந்து எதுவுமே கிடையாது, ஆகையினாலே எந்த விதமான பேதமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் பண்றார்கள். அதான் ஆழ்வார் தொடங்குறச்சேய உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்னு தொடங்கினதுனால இதை ரொம்ப ஈடுபட்டு ஆழ்வான் அருளி செய்வரான். தொடங்குறச்சேயே ஆழ்வார் மாயாவாதிகளுடைய மிடத்தை அப்படின்னா கழுத்தை, அவருடைய கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஆழ்வார் தொடங்குறாரு அப்படின்னு ரொம்ப ஈடுபட்டு கொண்டாடி அருள்வரான் ஆழ்வான். அப்படி பேதையர் வேத பொருள் இதன் உண்ணி, பிரமம் நன்னோதி, அவர் என்ன சொல்றா, மத்தெல்லா உயிரும் மகுதன்னு, மத்தை அதாவது மத்தைய ஜீவர்கள் இருக்காளே நம்ம பார்க்குறோமே, இவ்வளோ பேர் பிரத்யட்சமாக பார்க்குறோமே, அந்த ஜீவர்கள்லாம் எப்படி அப்படின்னாக்க, பிரம்மமே அப்படின்னு சொல்றார். அஜ்ஞானத்தாலே அந்த பிரம்மம் தான் இப்படி பலவா பாக்குறது அப்படின்னு அழகா சொன்னார் ஆழ்வர். கூடித்தாயில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடர் பறவை உயர்கொடி எம் மாயனாவது அது அதுவே வீடை பண்ணி ஒரு வரிசே எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் கோடி திரியும் யோகினும் அப்படின்னு சொல்லி அருளி செய்யறார். அதாவது கூடித்தாயில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால், ஒன்று சேராது சேர்ந்தா நல்லதுதான் போ அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆடல் பறவை உயர் கொடி பகவானுக்கு வாகனமா இருக்கக்கூடியது யார் அப்படின்னாக்க கருடாழ்வார், பகவானுக்கு துவஜமாக கொடியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னாக்க கருடாழ்வார். அப்படி பகவான் தாமும் இந்த கொத்த புல்லொன்னேறி அப்படின்னு கருடாழ்வார் மேல ஆரோகித்து தான் வருவதனாலே அவர் என்ன பண்றார் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷப்படுறாராம். அதனாலதான் ஆடற் பறவை அப்படின்றார். அப்படி ஆடின் இருக்கார் ஹர்ஷத்தினாலே. அப்படிப்பட்ட கருட வாகனம்னு பகவானுக்கே அசாதாரணமா இருக்கக்கூடிய சின்னம். அப்படிப்பட்ட பகவானும் இந்த ஜீவனும் ஒண்ணுன்னு நீ சொல்றியே, அது எப்படி அவனுக்கு பகவானுக்கே அசாதாரணமா இருக்கக்கூடியது ஜீவனுக்கு வருமா? பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது இந்த கருட வாகனத்தோங்கிறது, கருடனை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய தன்மை, அது எப்படி ஜீவனுக்கு வரும்? அதான் கூடித்தாயில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால், மலடி மகன் அப்படிங்கிறது பொருந்தினா அப்ப பொருந்தா தான் இது பொருந்தும் அப்படின்ற அது மாத்திரம் ஒண்ணு. அது அதுவே அந்த வஸ்து, அந்த வஸ்து தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா, ஜீவாத்மா தான் வீடை பண்ணி ஒரு பரிசே. அது மாத்திரம் ஒண்ணு, மோட்சத்தையும் இவாளா கல்பிக்கிறா. மேல இந்த பாசுரத்திலே வரப்போறது இவாளா என்ன பண்றா, சாஸ்திர சித்தத்தின் சாஸ்திரத்தினால சித்திச்சது ஒரு மோட்சம், அதுதான் உண்மையானது. அத்தை விட்டு இவாளா அவித்யா நிவர்த்தி, அவித்யா நீங்கிறதுனா உடனே மோட்சம் அப்படின்னு தத்துவமசி முதலான வாக்கியங்கள்னாலே பிரத்யட்சமா வருது அப்படின்னு இவாளா உன் கற்பனை பண்ணி சொல்றா. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் ஒன்றும் இந்த ஈடு இந்த பங்கி ரொம்ப ரசமா இருக்கும். எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் அப்படிங்கிறதுனால காலமும் அனாதியா இருக்கு, பண்ண பாபங்களுக்கு எல்லையே இல்லை. இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்றதுக்கு மகாபுருஷர்கள் எத்தனையோ பேர் இருப்பா, சம்சாரத்துல எதுதான் கூடாது எல்லாம் கூடும் அப்படின்னா சுவாமி நம்பிள்ள அருளி செய்யற. இந்த மாதிரி மற்ற எல்லா உயிரும் அகுதன்னு, அப்ப பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், பிரம்மத்தை ஒழிந்த பிரம்மத்தை தவிர்ந்த மற்ற அனைத்துமே பிரம்மம் தான், அஞ்ஞானத்தால பிரம்மம் தான் இப்படி பிரமிக்கிறது அப்படின்னு சொல்றா. சரி தத்துவம் இந்த மாதிரி ஆயிடுத்து, நிச்சயம் ஆயிடுத்து. மோட்ச விஷயத்துல என்ன சொல்றா அப்படின்னாக்க, உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னா, ஜீவாத்மாக்கள் என்ன பண்றா அப்படின்னாக்க பரமபுருஷனோடு ஐக்கியத்தை, பிரம்மத்தோடு ஐக்கியம் ஐக்கியத்தை அடைகின்றன. அப்படின்னா பிரம்மமானது அஞ்ஞானத்தாலே பிரமிக்கிறது, பல வஸ்துக்களை பார்க்கறது, அந்த அஞ்ஞானம் போயிடுத்து, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படிங்கிற ஞானமானது வந்துவிட்டதே ஆகில் பிரம்மமாக ஆகிவிடுகிறது. ஆகையினாலே அப்ப பிரம்மத்துக்கே மோட்சம், அப்படி இல்லை அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா ஆயிடுறான், அதுதான் மோட்சம் பிரம்ம. இது எங்க இருக்கு அப்படின்னாக்க வேதத்துல இருக்கு. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்ம வேத பிரம்ம ஜானி பிரம்மைவ பவதி, பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்றிருக்கு. அப்படின்னு சொல்றா. இப்படிப்பட்ட அல்லல் எல்லாம், அல்லல்ங்கிற சப்தத்துக்கு ஆரவாரம்னு மணவாள மாமுனிகள் அர்த்தம் பண்ற, அப்படி மணவாள மாமுனிகள் ஆரவாரம்னு அர்த்தம் பண்றதும் எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்தி அடியோத்தி தான். எப்படி அப்படின்னாக்க வேதார்த்த சங்கிரகத்துல எப்படி கிரந்தமானது அமைக்கப்பட்டிருக்கு தொடக்கத்துல அப்படின்னாக்க, முதல்ல பகவத் வந்தனம் ஒரு காரிகை அருளி செய்தார், ஒரு ஸ்லோகம் அருளி செய்தார். அடுத்து குரு வந்தனம் ஆடவந்தாருக்கு நமஸ்காரமாக ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்தார். அதுக்கடுத்து சுமதம் தன்னுடைய மதத்தை சுருக்கமா அருளி செய்து அதுக்கு வேதாந்த வாக்கியங்கள் என்னென்ன வாக்கியங்கள் இருக்கின்றனன்னு காண்பித்தார். அதுக்கடுத்து சங்கரர் தொடக்கமாக இருக்கக்கூடிய மூணு மாயாவாதிகளுடைய மதத்தையும் சொல்லி அப்புறம் ஒன்னொன்னா எடுத்து அதை கண்டிக்க போறார். கண்டிக்கிற மாதிரி இந்த மாதிரிதான் கிரந்தம் மேல வளர்ந்துட்டு போறது. அப்படி இருக்கிறச்சே சங்கரருடைய பக்ஷத்தை எடுத்து சொல்ற சொல்லுங்க அழைச்சு என்ன பண்றார் அப்படின்னாக்க, இதி வர்ணயந்தி அப்படின்னு முடிக்கிறார். அதான் சுத பிரகாஷிகாசார் கேட்டிருக்கார், இதி வர்ணயந்தின்னு சொல்றாரே சுவாமி, இதி வதந்தி இப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றாமே, இதி வர்ணயந்தி இப்படி வர்ணிக்கிறார்கள்னு சொல்றீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்ல இல்ல அது ஒரு அபிப்பிராயத்தோடு அருளி செய்யப்பட்ட பங்கி. அப்படின்னா என்ன அர்த்தம், கிரந்தமானது நிறைய இருக்கும் ஆனா அதுக்குள்ள அர்த்தம் ஒண்ணுமே இருக்காது. அத்த திருவுள்ளம் பத்தி தான் இங்க அல்லல் எல்லாம் ஆரவாரம் எல்லாம் சப்தம் சப்தஜாலம் மாத்திரம்தான் இருக்கும், அர்த்தம் உள்ள ஒண்ணு இருக்காது. இப்படி சொல்லக்கூடியவைகள் எல்லாம் வாதில் வென்றான், இவை அனைத்தையும் வாதில் வென்றார் சுவாமி எம்பெருமானார். எப்படி அப்படின்னு பார்த்தாக்க, முதல்ல அவ என்ன பண்ணா, பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் அப்படிங்கிறதுக்கு அவ ஒரு ஸ்ருதிய சொன்னான். அந்த ஸ்ருதியை பார்ப்போம். அது என்ன ஸ்ருதி அப்படின்னாக்க, சதேவ சோமிய இதமக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம், ஏகமேவ அத்விதீயம், ஏகமேவன் வேற இருக்கு ஏவகாரம் இருக்கு, அத்விதீயம்னு இருக்கு. அத்விதீயம் அப்படின்னாக்க ஒன்றுதான், இரண்டாவது இல்லாதது அப்படின்னு இருக்கு. அது தவிர சதேவ அப்படின்னு ஒரு ஏவகாரம் இருக்கு. இப்ப சத்தாவே இருந்தது, ஒண்ணுதான் இருந்தது, அத்விதீயமா இருந்தது, ரெண்டாவது இல்லாததாக இருந்தது. அப்ப பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு சொல்றா, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சுவாமி கேக்குறார். ஏன்பா திடீர்னு ஒரு நடுவுல இருந்து ஒரு இதை எடுத்து எடுத்துட்டு இப்படி அர்த்தம் சொல்றியே, அது எப்படி இருக்குன்னு பாரு. இது சாந்தோகிய உபநிஷத்துல இருக்கக்கூடியது. இந்த சாந்தோகிய உபநிஷத்துல தகப்பனாரான உத்தாலகர் தன்னுடைய பிள்ளையான ஸ்வேதகேதுக்கு உபதேசிப்பதாக இருக்கிறது. அப்படி அவர் உபதேசிக்க தொடங்கறச்சையே என்ன சொல்றார் அப்படின்னாக்க, ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஞ்ஞாதம் விஞ்ஞாதம் சியாத், எதை அறிந்து கொண்டால் எதை கேட்டால் கேட்கப்படாதது எல்லாம் கேட்கப்பட்டதாக ஆகுமோ, எதை மனனம் செய்தால் மனனம் செய்யப்படாததெல்லாம் மனனம் செய்யப்படாததாகப்பட்டதாக ஆகுமோ, எதை அறிந்து கொண்டால் அறியப்படாததெல்லாம் அறிந்ததாக ஆகுமோன்னு சொல்லிருக்கார். நீ சொல்றபடி பார்த்தா அவர் என்ன சொல்றக்கணும், எது ஒன்ன தெரிஞ்சுண்டா மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு அறிஞ்சதாக ஆகுமோ அப்படின்னு அவர் பிரதிஜை பண்ணிருக்கணும். அவர் பண்ண பிரதிஜை அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஒன்ன தெரிஞ்சுண்டா மற்ற எல்லாம் தெரிஞ்சுட்டதா ஆகுமோன்னு இருக்கார். அப்படின்னா உண்மையில அவருக்கு என்ன மனசுல வச்சுட்டு இருக்கார் அப்படின்னாக்க, காரண வஸ்துவை தெரிந்து கொண்டால் காரிய வஸ்துக்களை தெரிந்ததாக ஆகும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு இருக்கார். உதாரணம் அவரே கொடுக்க போறார், மண்ணுங்கிற காரணத்தை தெரிந்து கொண்டோமே ஆகில் அதனுடைய காரியங்களான கடம் என்ன, பானை, மடக்கு, சராவம் பார்க்குறோம், பார்க்கறச்சு என்ன பண்ற அப்படின்னாக்க, அந்த மண் மண்பானை பண்ணக்கூடியவர் முதல் நாள் போய் மண் அள்ளி எடுத்துன்னு வர ஆற்றுலேருந்து அப்படின்னாக்க, அந்த நதிக்கரையிலேருந்து பார்க்குறோம் மண்ணாக இருக்குது. அவரே என்ன பண்ணுறார், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தா கடை விரிக்கிறார், கடை விரிக்கிறச்சு ஒரே மண்பாண்டங்களாக இருக்கின்றன, பானை இருக்குது, மடக்கு இருக்குது, சராவம் இருக்குது, அப்போ அந்த மண் தான் இதாக மாறி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டோம். அப்போ காரியத்தை காரணத்தை தெரிந்து கொண்டால் காரியங்களை தெரிந்து கொண்டதாக ஆகும்னு அவருக்கு சொல்லணும்னு அவருக்கு அவருக்கு எண்ணம். அப்படி சொன்னது நீ சொல்றதுக்கு அனுகூலமாகவே இல்லையப்பா. பிரம்மமாகிற உண்மையை தெரிந்து கொண்டால் மற்றவையெல்லாம் பொய்னு அறியப்பட்டதாக ஆகுமோன்னு அவர் சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி மற்றதை பொய்னு அறிய முடியும் அப்படின்னு கேட்கிறார் சுவாமி எம்பெருமானார். அப்போ சதேவங்கிற வாக்கியமும் கூட உண்மையிலே என்ன காட்டுறது அப்படின்னா, பேதத்தை தான் காட்டுறது. நீ சொல்றிய மூணு பேதம் இல்லைன்னு அந்த மூணு பேதத்தை தான் காட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இதம் அப்படின்னு சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம்னு இருக்கு. அப்ப இதம் அப்படின்னு இதம்ங்க சப்தத்தினால இந்த ஜெகத்தானது அக்ரே முன்பு, எதுக்கு முன்பு, சிருஷ்டிக்கு முன்பு பிரளய காலத்திலே. அப்ப இங்கே ஒரு விசேஷம் வந்துடுத்து, ஒரு இது வந்துடுத்து, ஒரு பேதம் வந்துடுத்து. இந்த காலத்துக்கு முன்னாடி இந்த காலத்தோடு கூடியிருக்கக்கூடிய தன்மைன்னு ஒரு குணம் வந்துடுத்து. அப்ப முன்பு சதேவ சத்தாகவே இருந்தது, அப்படின்னா பிரமாணத்தாலே கிரகிக்கப்படக்கூடியதாகவே இருந்தது, அசத்தாக இல்லை. அப்ப உண்மையான பொருள் தான் காரணமாக இருக்கிறது. சதேவ அப்படிங்கிறது நீங்க அக்ரே அப்படின்னு, அதாவது முன்னே அப்படி, எதுக்கு முன்னே, சிருஷ்டிக்கு முன்னே அப்படின்னு சொன்னதுனாலே காலம்ங்கிற தத்துவம் தோத்துறது. அப்ப காலங்கிற தத்துவம் தோத்தி விஜாதிய பேதத்தை காட்டி கொடுத்துறது. தென்னமரமானது மாமரத்துல இருந்து வேற, இல்ல தென்னமரமானது தோட்டத்தை சுத்தி போட்டிருக்க வேலியை காட்டிலும் வேற அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி, இந்த சத்துங்கிறது அந்த காலத்தை காட்டிலையும் வேற. அப்ப விஜாதிய பேதம் வந்துருது. அதுக்கு மேல சதேவ அப்படின்னு சொல்றதுனால சஜாதிய பேதம் வந்துருது. வேற வஸ்து கிடையாது, சத்தாகவே இருந்தது. உண்மையா சொல்லணும் அப்படின்னாக்க, சூக்ம சேதனாச்சேதன விசிஷ்ட பிரம்மமாக அப்போது இருந்தது. அதான் சத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். சுவாமி எம்பெருமானாரே மேல காட்ட போறார். இப்போது இப்படி இருக்கும் காலத்தை பகவான் என்ன பண்றான், ததைக்ஷத்தை சங்கல்பிக்கிறான் அந்த பிரம்மம். இது வேத வாக்கியம், ததைக்ஷத்தை அப்படின்னா அப்ப அந்த பிரம்மமானது சங்கல்பித்தது, நான் பலவாக ஆக கடவேன்னு சங்கல்பனம் பண்ணி தான் சிருஷ்டி பண்றது. தான் சுவாமி ஆழ வந்தார், அழக அருள் செய்தார். நாவே க்ஷஷே யதி ததோ புவனான்யமூனி நாளம் பிரபோ பவிதுமேவ குத பிரவிற்த்தி. பிரானே நாவேக்ஷே, தேவரீருடைய கடாட்சம் இல்லையாகில் இதம் இந்த உலகங்கள்லாம் எப்படி உண்டாகும், உண்டாகவே மாட்டாது அப்படின்னாக்க, குத பிரவிற்த்தி எந்த காரியமும் செய்ய முடியாது, தேவரீருடைய கடாட்சமானது எவ்வளவு முக்கியம்னு காட்டுறார். அப்ப அந்த காலத்திலையும் கடாட்சம் சங்கல்பம் ஞான விசிஷ்டமாகத்தான் இந்த பிரம்மம் இருந்திருக்கு. அப்ப சங்கல்ப விசிஷ்டம் சங்கல்பம்ங்கிற குணத்தோடு கூடினதாகத்தான் இந்த பிரம்மம் இருக்கு. இப்ப பிரம்மத்துக்குள்ள குணமே இல்லைன்னு சொன்னீங்க, சுகத பேதமே இல்லைன்னு அப்படி சொல்லவே முடியாது உன்னால. ஏன்னா வேத வாக்கியம் சுத்தியே சொல்றது, ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயதி, நான் பலவாக ஆக கடவேன்னு சங்கல்பம் சங்கல்பம் பண்ணிட்டுது அப்படின்னாக்க, சங்கல்பம்ங்கிற குணத்தோட தான் அது இருந்திருக்கு அப்படின்னு ஆறுது. அதுக்கு மேல சரி இவ்வளவு தூரம் ஆயிடுத்து. ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க, ஒரு வஸ்து உண்டாகிறதுக்கு மூணு காரணங்கள் வேண்டிருக்கு. உபாதான காரணம் வேணும், நிமித்த காரணம் வேணும், சககாரி காரணம் வேணும். தங்க நகை உண்டாருது, தங்க நகை உண்டாகிறதுக்கு தங்கம்ங்கிறது தான் உபாதான காரணமா இருக்கு. அந்த தங்கத்தை எடுத்து நகையா மாத்தணும், அது தங்கம் தான் உபாதான காரணம். நிமித்த காரணம், அதை மாற்றக்கூடிய தொழிலாளி ஒருத்தன் இருக்கான், அது தவிர சககாரி காரணம். அந்த தங்கத்தை உருக்கணும், அக்னியில் போட்டு வாட்டணும், அதுக்கு வேணுங்கிற வடிவு கொடுக்கணும், இது அதுக்கு வேணுங்கிற உபகரணங்கள்லாம் சககாரி காரணம்னு மூணு விதமாக எந்த பொருள் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி மூணு காரணங்களாக இருக்கின்றன. ஆனால் இந்த ஜெகத்து உண்டாக மூணு விதமான காரணமாகவும் இருக்கக்கூடியது பிரம்மன் தான். அதை காட்டுறதுக்காகத்தான் ஏகமேவ அத்விதீயம்னு சுத்தி நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஆழ்வார் அழகாக நமக்கு உணர்த்துறார், தானோர் உருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய அப்படின்னு. தான் வித்து, ஓர் வித்து, தனி வித்து. அப்ப உபாதான காரணமும் பகவான் தான், நிமித்த காரணமும் பகவான் தான், சககாரி காரணமும் பகவான் தான், சூக்ம சேதனா சேதன விசிஷ்ட பிரம்மன் தான். பெயரும் உருவமும் இட்டு பிரிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய சித்து அச்சித்து இவைகளை தன்னிடத்தே கொண்ட பகவான் தான் ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்ட பிரம்மமாக ஆகிறான், தங்க நகையா மாறுற மாதிரி. அப்ப ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்ட பிரம்மம் அப்படின்னாக்க பெயரும் உருவமும் இட்டு பிரிக்கக்கூடிய சித்து அச்சித்து இவற்றோடு கூடின பிரம்மமாக ஆகிறான் பகவான். அப்ப பகவான் தான் உபாதான காரணம், நிமித்த காரணம், அப்படி மாத்தக்கூடிய காரணம். சரி, நான் அந்த காரியத்தை பண்றேன்னு சொல்றது யார் அப்படின்னா அதுவும் பகவான் தான். தத் ஐக்கியத்தை பகுஸ்யாம் பிரஜாயேதின்னு இப்பதான் பார்த்தோம். இப்ப இது ரெண்டும் சித்திச்சிருத்துன்னா தன்னுடைய சககாரி காரணம் சித்திச்சிடும், பகவான் தான் அதுக்கு இதுவா இருக்கான் அப்படின்னு. ஆக இந்த மூணு விதமான காரணமும் பிரம்மம் தான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் ஸ்ருதி ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லிவிடுகிறதே தவிர, நீ நினைக்கிற மாதிரி பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், அதை தவிர மற்றவையெல்லாம் பொய்யுன்னு சொல்றதுக்காக இந்த ஸ்ருதி வரல அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் காட்டி கொடுக்குறார். ஆக இவ்வளவு காலம் என்ன என்ன எம்பெருமானார் அருளி செய்திருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, பிரம்மன் தவிர்ந்த மற்ற பதார்த்தங்களும் உண்மைதான், ஜீவாத்மாக்களும் சத்தியம்தான், எல்லாமே சத்தியந்தானே ஒழிய பொய் கிடையாது. அந்த பிரம்மந்தானும் குணங்களோடு கூடினது, அதுக்கு பேதம் உண்டு, அது ஜீவாத்மாவை காட்டிலும் விலக்ஷணன், அச்சித்தை காட்டிலும் விலக்ஷணன். அதான் ஆழ்வார் மனநக மலமர மலர் விஷய எழுதரும் மனன் உணர்வளவிலன் அப்படிங்கிறதுனால ஜீவாத்மாவோடு சஜாதியன் கிடையாது, அத்தை காட்டிலும் வேறுபட்டவன். பொறியுணர்வவையிலன், இந்திரியங்களாலே கிரகிக்கப்படக்கூடிய அந்த மற்ற வஸ்துகள் அச்சித் வஸ்துகள் பார்க்குறோமே அந்த மாதிரி கிடையாது, அத்தை காட்டிலும் வேறுபட்டவன் பகவான் அப்படின்னு. இது ரெண்டு மற்ற வஸ்துக்களும் இருக்கின்றன, அத்தை காட்டிலும் உயர்ந்தவன் பகவான் அப்படிங்கிற விஷயம் என்ன, அந்த பிரம்மன் தான் பகவான் தான் மூணு விதமான காரணமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் காட்டி இவ்வளவு தூரம் எம்பெருமானார் அருளி செய்ததை பார்த்தோம். இப்போ இதுக்கு மேலே மோட்ச விஷயமா அவன் என்ன சொல்றாங்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கு மோட்ச விஷயமா அவ என்ன சொன்னா, பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான், அதான் மோட்சம், ஜீவாத்மா பரமாத்மாவை ஆறதுதான் மோட்சம், இப்ப மோட்சத்துல பரமாத்மா மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு அந்த ஸ்ருதியை வச்சுட்டு சொன்னான். அந்த ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை சுவாமி எம்பெருமானார் என்ன காண்பிச்சிருக்காருன்னு காட்டுறதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு விஷயம் பார்த்துட்டு அங்க போலாம். பிருதகாத்மா பிருதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா ஜுஷ்டஸ்ததா தேன அமிர்தத்வமேதி அப்படின்னு ஸ்வேதாசுர உபநிஷத் சொல்றது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஆத்மானம் பிரேரிதாரம், ஜீவாத்மாவையும் பிரேரிதாரம் நியமிக்கக்கூடியவனான பகவானையும் பிருதக்கு வேறாக மத்வா அறிந்து கொண்டு ஜுஷ்டகா அதனாலே இப்படி இவன் அறிந்ததுனாலே பகவானானவன் பிரீத்தி அடைகிறான், அப்படி பகவானுடைய பிரீத்திக்கு விஷயமாகி இவன் மோட்சத்தை அடைகிறான்னு இந்த ஸ்ருதி சொல்லிவிடுகிறது. அப்ப ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு தெரிஞ்சின்றாதான் மோட்சமே சித்திக்கும்னு இந்த வாக்கியம் சொல்லி கொடுக்குறது. சரி போட்டோம், கீதாச்சாரியனான கண்ணன் எம்பெருமான் அவன் என்ன சொல்லிவிடுகிறான், இதம் இதம் ஞானம் உபாஸ்ரித்ய மம சாதர்ண்யமாகதாஹ சர்க்கே பினோபஜாயந்தே பிரளயே நவ்யதந்திச அப்படின்றான். இப்ப நான் என்ன அர்த்தம், இதம் ஞானம் உபாஸ்ரித்ய, இந்த ஞானத்தினாலே என்ன பண்றார்கள் இவர்கள்லாம், மம சாதர்ண்யமாகதாக எனக்கு சமமான நிலையை பெறுகிறார்கள். பின்னர் அதுக்கப்புறமா சர்க்கேபி நோபஜாயந்தே, சர்க்கத்திலும் சிருஷ்டியிலும் அவர்கள் உண்டாவதில்லை, பிரளயே நவ்யதந்திச்ச பிரளயத்திலே அழிவதும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றான். இது மோட்சம் கிடைக்கிறதுன்னு பகவான் சொல்லக்கூடிய இடம். அப்ப சொல்றச்ச அவன் என்ன பண்றான், மம சாதர்மியம் ஆகதாக அப்படின்னு எனக்கு சமமான தன்மையை அடைகிறார்கள். இப்ப ரெண்டு வஸ்து தனித்தனியா இருந்தா தான் அந்த சமமான தன்மை அப்படின்னே வரும். பெருமாள் இளையவருமான பார்த்து சொல்றார், எனக்கு துல்லியன் நீ ஆகையினாலே எவ்வராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு கடைசியில பெருமாள் அயோத்திக்கு திருப்பி மீண்டு ஏழுனோடனே அருளி செய்கிறார். அப்ப பெருமாள் வேற இளைய பெருமாள் வேற, அப்பதான் எனக்கு சமமான மன்னின்னு சொல்ல முடியும். ரெண்டு பேரும் ஒண்ணுன்னா எனக்கு சமமான மன்னின்னு பிரயோகம் வராது. அந்த மாதிரி மம சாதர்மியம் ஆகத்தாகான்னு இங்க வந்திருக்கவே வந்திருக்காது, ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆகிறான் அப்படின்னாக்க. ஆனா இங்க வந்திருக்கே அப்படின்னாக்க அப்ப மோட்சத்திலையும் வேற வேற தான் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் அண்ணு, ஆகதாக அடைகிறார்கள் அப்படின்னு பண்மையில அருளி செய்திருக்கான். பண்மையில அருளி செய்தான் அப்படிங்கறனாக்க ஜீவாத்மாக்கள் பலர் அப்படின்னு மோட்ச திசையிலையும் ஆயிடுறது. ஆனா பிரம்ம எப்பயும் ஒண்ணுதான், அத்வைதிக்கும் பிரம்ம ஒண்ணுதான், தத்துவமே ஒண்ணுதான். ஆகையினாலே எப்படி பார்த்தாலும் மோட்ச திசையில ஜீவாத்மா பரமாத்மா ஆறாங்கிறது ஒட்டாது. ஐயோ அப்ப ஆனா ஸ்ருதி பிரம்மவேத பிரம்மைவ பவதின்னு சொல்றீங்க அப்படின்னாக்க, அந்த ஸ்ருதிக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, பிரம்மவேத பிரம்மஜானியானவன் பிரம்ம இவ பவதி, பிரம்மத்தை போன்று ஆகிறான்னு இங்க மம சாதர்மியமாகத்தாகான்னு இதைத்தான் கீதாச்சாரியன் விவரிச்சிருக்கான் அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் காட்டி கொடுக்குறாரு. இப்படி கொள்ளல அப்படின்னாக்க அந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் சரியா வராம போயிடும். ஆக இப்படி அவர்கள் சொன்ன அபார்த்தங்களை எல்லாம் சுவாமி எம்பெருமானார் வென்றிருக்கார். இது மாத்திரம் பண்ணு, அவன் என்ன பண்றா அப்படின்னாக்க, சாமானாதிகரண்யத்தினாலே சர்வம் கழுவித்தம் பிரம்ம அப்படிங்கிறத பிரம்ம ஒன்று மட்டும்தான் சொல்கிறது அப்படின்ற அத்தையெல்லாம் சுவாமி எம்பெருமானார் களைஞ்சு அப்படி சொல்ல முடியாது, சாஸ்திரத்துக்கு விருத்தமாக இருக்குது, வியாகரண சாஸ்திரமே ஒட்டாது நீ சொல்லபடி பார்த்தாக்க அப்படின்னு. அதுக்கு உண்மையான சாமானாதிகரண்யத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, இது விசிஷ்டமாக இதோடு கூடினதாக பாரதுன்னு ஒரு சம்பந்தத்தை இட்டு தான் சொல்லணும். இந்த இடத்துக்கு எடுத்துட்டாக்க இதம் இதம் சர்வம் பிரம்ம கழு அப்படின்னாக்க, இதம் சர்வம் பிரம்மத்தை இவை அனைத்தும் பார்க்கின்றவை அனைத்தும் பிரம்மத்தை காரணமாக கொண்டவைகள் என்னோ அப்படின்னு காரிய காரண பாவத்தை இட்டு ஒரு சம்பந்தத்தை கொண்டு வரணும், கொண்டதாக தான் அந்த சாமானாதிகரண்யமே நிற்கும் அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் காட்டுறார். நமக்கு நாள் இல்லை அதெல்லாம் பார்க்கறதுக்கு, ஆகையினாலே அதை விட்டுட்டு மெய்மதி கடலே அப்படின்னு கொண்டாடி முடிக்கிறார். தத்வஞான கடலாக இருக்கிறார் சுவாமி எம்பெருமானார். எம்பெருமானார் ஆதிசேஷ ஆதிசேஷனுடைய அவதார பூதர், அது எல்லாருக்கும் தெரியும். ஆதிசேஷன் திருவனந்த ஆழ்வான சுவாமி ஆழவந்தார் எப்படி கொண்டாடுறார் அப்படின்னாக்க, பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைகதாமணி, பிரகிருஷ்ட உயர்ந்ததான விஞ்ஞானம் ஞானம் என்ன பலம் என்ன இவைகளுக்கு ஏகதாமன் ஒரே இடமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா திருவனந்த ஆழ்வான். அப்படிப்பட்டவர் தான் சுவாமி எம்பெருமானார் திருவதாரம் பண்ணிருக்கார். அவர் தான் மெய்மதி கடல் அப்படின்னு அருளி செய்கிறார். சங்கராதி குதிருஷ்டீனாம் பாஹ்யானாம் நிதனாய ச ஸ்ரீபாஷ்யம் குர்வதே தஸ்மை யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.